நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
விவசாய பெருமக்களே, பயிர் சாகுபடியில் காலத்திற்கேற்ற புதிய தொழில்நுட்பங்களை விஞ்ஞானிகள் வெளியிட்டு வருகின்றனர். ஆய்வுக்கூடங்களில் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் உழவர்களின் வயல்வெளிகளில் பரிசோதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வெண்டை சாகுபடியில் ஒரு புதிய முறையை நடைமுறைப்படுத்தி வரும் அன்னூர் வட்டாரம் சொக்கட்டாம்பள்ளியைச் சேர்ந்த சி துரைசாமி அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்திருக்கின்றார். இவரது சாகுபடி முறை என்ன என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோமா?
வணக்கங்க ஐயா.
வணக்கம்ங்க
ஐயா. நீங்க அன்னூருக்கு பக்கத்துல பொகலூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையத்துக்கு. இப்போ நீங்க வெண்டை போட்டிருக்கிறதா சொன்னீங்க நம்ம தோட்டத்துல, அந்த வெண்டைக்கு எப்படி நிலத்தை தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
வணக்கம்ங்க. இப்போ வெண்டை வந்து பல காலமா கிட்டத்தட்ட 40 வருடமாக வெண்டை செஞ்சுட்டு இருக்குங்க. வெண்டையில பல்வேறு ரகங்கள் வந்திருக்குங்க. முதல்ல நிலத்தை தயார் பண்றதை பத்தி சொல்லிடுறேங்க. ஈரம் நல்லா நனையும்படி தண்ணி பாய்ச்சிங்க. ஃபர்ஸ்ட்ல சாட பாய்ச்சல்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி பாய்ச்சி முன்னாடி வரவள போட்டாம குறைஞ்சது 4 முதல் 5 முறை உழவு செய்யணுங்க. இப்போ முன்பெல்லாம் ஏற்கலப்பையில உழுதுட்டு இருந்தோம். இப்ப வந்து டிராக்டர் மூலமா நல்ல பொலபொலம் வரும் மாதிரி நல்லா புழுதி வட உழுதுக்குவோம். குறைஞ்சது 4 முதல் 5 உழவு செய்துக்கலாங்க. அதுக்கு பின்னாடி இப்பத்த டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி வந்ததுனால ரொட்டாவேட்டர் மூலமா மையம் பண்ணிக்கலாங்க. இப்ப அதுதான் ஈஸியா இருக்குதுங்க, குயிக்கா வேலையாயிருது. ரொட்டாவேட்டர்ல மட்டம் பண்ணிட்டுங்க, அதுக்கு பின்னாடி பார் பிடிச்சுக்கலாம். இப்பத்த டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி வந்து ட்ரிப்பு போட்டதுனால இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேங்கன்னா பாரே பிடிக்கிறது இல்ல, அப்படியே இந்த லேட்டரை இழுத்து விட்டுற வேண்டியதுங்க. நம்ம 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அளவு வச்சு லேட்டர் அப்படியே மேல போட்டு விட்டோம்னா பார் பிடிக்கிற வேலையே கிடையாது.
சரிங்க ஐயா, நீங்க குறைஞ்சது 4-5 தடவை நிலத்தை நல்லா உழுதுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்ன ரகம் போட்டிருக்கீங்க? இது வந்து நீங்க தேர்ந்தெடுத்தது எப்படி? தனியார் கடையில இருந்து வாங்கினீங்களா இல்ல நம்ம அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள்ல இருந்து வாங்கிருக்கீங்களா?
விதை தேர்வு செய்யும் போதுங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்தான். தனியார் கம்பெனிகள் வந்து பிரபலமான விதை உற்பத்தி தனியார் துறைகள் இருக்குங்க. வீரிய ரகங்கள் தான் நான் விதையை தேர்வு பண்றேங்க. வீரிய ரகங்களை தேர்வு பண்ணும் போதுங்க நல்ல கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலுமே, முன்பெல்லாம் சாதாரண ரகங்கள் பர்ஃபானிக் கிராண்டி, அர்கானாமிக்கா, அதுக்கு முன்னாடி பூசா சாவாணி, இந்த போன்ற ரகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி, 20 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோங்க. இப்ப வந்து முழுவதும் ஹைபிரிட் வீரிய ரகங்கள் தான். வீரிய ரகங்கள்ல நிறைய கம்பெனிகள் இருக்குங்க. ஆனா ஒரு சில கம்பெனிகள் நல்ல தரமானதா இருக்கு, அந்த விதைகளை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க.
இப்ப நீங்க வெண்டை எவ்வளவு ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க, என்ன ரகம் பயிரிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கமா.
அதிகபட்சமாக பண்ணா 1/2 ஏக்கரா பண்ணலாங்க ஒரு டைமுக்கு. நிறைய நிலத்தை தயார் பண்ணி விதையை நடவு செய்தோம்னா ஆள் கிடைக்காததுனால குறைந்த அளவு 1/2 ஏக்கரா வரைக்கும் தான் செய்வோம். 1/2 ஏக்கரா செய்யும் போது 1 கிலோ விதை தேவைப்படுங்க எங்களுடைய அனுபவத்தை வச்சு. இப்பத்த டெக்னாலஜியில 1 மீட்டர் வரிசைக்கு வரிசை 1 மீட்டர் போடும் போதுங்க குழிக்கு குழி 20 சென்டிமீட்டர்ங்கிற மாதிரி லேட்டர் ஒட்டுன மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் 5 லிருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளிங்க வரிசை நட்டிடுவோம். 20 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை 1 மீட்டருமே, செடிக்கு செடி 20 சென்டிமீட்டர். இப்ப 2 பகுதியிலும் வரும்போதுங்க கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு செடிங்கிற மாதிரி வந்துருங்க. 2 பகுதியிலும் அப்படி போட்டுட்டு இருக்கிறேங்க. விதைகள் வந்து ரகங்கள் வந்து சொல்ல போனா இன்றைக்கு சக்தின்ற ரகம் நல்லா இருக்குங்க. மஞ்சள் தேமல் நோய் வருவதில்லை, அது நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளது. இந்த 2, 3, 4 ஆண்டுகளாக அது நல்ல ஒரு ரகமாக இருக்கின்றது.
சரிங்க ஐயா, நீங்க பாத்தியும் இல்லாம பாரும் இல்லாம அப்படியே சமன் பகுதியை காட்ட வச்சு அதுலயே விதையோனி அதுலயே ஓஸ் எல்லாம் போட்டு நீங்க தண்ணி விடுறதா சொல்றீங்க, அது எப்படின்னு புதுமையா இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆமாங்க, இது புதுமையா தான் இருக்குங்க. என்னுடைய யூகத்துல இப்படித்தான் ஒரு முடிவு எடுத்து இது தேவையில்லாத வேலை. நம்ம பார் எடுக்கும் போது ஏறு மூலமா பார் பிடிக்கணும், அல்லது ஆள் போட்டு நூல் கட்டி தான் மண்வெட்டியால வரிசை வரிசையாக பார் பிடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். அதனால இது தேவையில்லாத வேலை. ஏன்னா வாய்க்கால் பாசனமாக இருந்தால் வாய்க்கால்ல தண்ணி பாய்ச்சணும், வாய்க்கால் எடுத்து மண்வெட்டியில மட திருப்பணும், இந்த வேலைகள் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு புது ஒரு முறையை நம்மளாக யூகித்து இது தேவையில்லாத வேலை. பூமி வந்து ஓரளவுக்கு மையமாக இருந்து விட்டால் சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி போகும்போது தண்ணி எங்கேயுமே இடத்தை விட்டு நகர்ந்து போறதில்லை, சொட்டு சொட்டாக வேர் பகுதிக்கே இறங்குவதால் அந்த செடியினுடைய வேர் பகுதிக்கே போகும்போது நம்ம அந்த செடி முளைத்து வந்தால் போதும், நாம மண்ணணைக்க வேண்டிய வேலை இல்லை, களை எடுக்க வேண்டிய வேலை இல்லை. அப்ப என்னன்னா பாரே தேவையில்லை. அந்த ஒரு முடிவு எடுத்ததுனால நானு இது தேவையில்லாத வேலை, இதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் வீண் செலவுகள், அதனால இதுவுமே வேண்டாம். அழகா அந்த லேட்டரை மட்டும் கரெக்டா 3.5 அடி 1 மீட்டருக்கு 1 மீட்டர் லேட்டர் போட்டு இழுத்துட்டா நமக்கு வரிசை வந்துருது, வரிசை கரெக்டா வந்துருது. அப்ப அந்த வரிசையின் லேட்டரனுடைய இருபகுதிகளிலும் லைனா வரிசை பிடகார விதையை அப்படியே 20 சென்டிமீட்டருக்கு ஒரு விதையை ஊனும் போதுங்க நம்மளுக்கு வரிசை வரிசையா செடி முளைச்ச பின்னாடி பார்த்தா ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது லேட்டர் இருக்கிறதும் தெரியாதுங்க, பார் இருக்கிறதும் தெரியாதுங்க, வெண்ட செடி மட்டும் அழகா தெரியும். வரிசை வரிசையா பாக்குறவங்க புதுமையா நினைப்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, புதுமையா இருக்குதுன்னு சொன்னீங்க, உண்மையாவே புதுமைதான், யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க, நான் அப்படி செஞ்சிருக்கிறேங்க.
சந்தோஷங்க ஐயா, நீங்க புது யுக்திய கையாண்டு வெண்டச்செடி பயிரிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பார்கள் பாதிகள் முறையில செடிகளினுடைய எண்ணிக்கை குறைவாதான் இருக்கும் இல்லீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பாத்திகளில் நடவுவதை விட சொட்டு நீர் குழாய்களின் இரு பகுதியிலும் நடவும் போதுங்க பாத்திகள் பார்கள் போது அந்த வரப்புகள் வாய்க்கால்கள் எல்லாம் இடைவெளியில் நம்ம விதைகளை ஊன்ற முடியாது. ஆனால் இது இருபகுதியிலும் இடைவெளி இல்லாமல் நடும்போது விதைகளுடைய அளவுகள் அதிகமாகும், அதே மாதிரி காய்களுடைய எண்ணிக்கையும் மகசூலும் அதிகமாகுதுங்க. இதுல இரு லாபம், ஆள் போட்டு ஏர் பிடிச்சு பார் பிடிக்கிற வேலை, ரெண்டாவது மண் அணைக்க வேண்டிய வேலையும் கூட கிடையாது. அதாவது பலத்த காற்று வரும்போதா எதிர்பாராத ஒரு இயக்கச்சீற்றங்கள்னால தான் செடிகள் சாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செடி சாயாமல் இதுவரைக்கும் காய் பறிச்சிட்டு இருக்கோம்.
சரிங்க ஐயா, நீங்க சொட்டு நீர் முறையில வெண்ட செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் போது தண்ணி மிச்சப்படுத்தப்படுது, அதே சமயத்துல செடிகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுதுன்னு சொன்னீங்க, களை கட்டுப்படுத்தப்படுதுங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ களைகள் கட்டுப்படுத்தப்படுவது பத்தி எப்படிங்கன்னா, நம்ம முன்கூட்டியா உழவு செய்யும் போது அருகு கோரை, அது கிழங்கு வகையாக இருந்து முளைத்து வரக்கூடிய அருகு கோரைகளை ஒழித்து நன்றாக உழவு செய்யும் போது, நல்லா வர உழவு செய்யும் போது சுத்தமாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது. விதைகள் மூலம் முளைக்கக்கூடிய விதைகள் கண்டிப்பா நம்ம இயற்கை எரு போடும் போது, இயற்கை எருவில் விதை இருக்குங்க, இயற்கை எரு நிறைய போடும், நிறைய எரு தொழு உரம் போடுறோம், அந்த தொழு உரத்திலிருந்து விதைகள் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக களைக்கொல்லி மருந்து தெளிக்கிறேன். களைக்கொல்லி மருந்து அல்குளோர் அல்லது பென்டிமெத்திலின் ஒரு டேங்க், 13 லிட்டர் டேங்க், ஒரு 25 மில்லிங்கிற மாதிரி, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லியிலிருந்து 2.5 மில்லி 3 மில்லி மருந்துங்க கலக்கி விதைய நட்டா மறுநாள் 3 நாளுக்கு முன்னாடி, களைகள் முளைப்பதற்கு முன்பாகவே ஒரே சீராக பின்னோக்கி நடந்து, முன்னோக்கி நடந்தோம்னா நம்ம காலில் ஒட்டி அந்த மண் மருந்தினுடைய பவர் கெட்டு போகாமல் இருக்கிறது, பின்னோக்கி நடந்து தெளித்து விட்டோம்னா சொட்டை இல்லாமல் இடைவெளி இல்லாமல் அந்த வரிசைக்கு வரிசை நம்ம பாத்துக்கலாம். நம்ம தெரிய அனுபவத்துல இந்த வரிசைக்கும் அந்த வரிசைக்கும் இடையில வரிசையா பின்னோக்கி நடந்து மருந்தை தெளித்து விட்டோம்னா 3 நாள் சொட்டு நீருங்கிறனால எப்ப வேணாலும் தண்ணி பாய்ச்சலாம், தேவை தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சலாம். அப்படி பாய்ச்சி 3 நாளுக்குள்ள களைக்கொல்லி மருந்து, இந்த மருந்துல ஏதாவது ஒன்றை தெளித்து விட்டோம்னால் கிட்டத்தட்ட 75-80% களைகள் முளைப்பதில்லை.
அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா, நீங்க வெண்ட விதை ஊனி இப்போ களைவெட்டு செடி வந்திருக்குதுங்களா, அதாவது ஒரு 10-20 நாள் செடி வந்திருக்குதுங்களா, இல்ல பூ பூக்கக்கூடிய பருவத்துல வந்திருக்குதா, எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்ப என்னுடைய செடிகளுங்க நம்ம களைக்கொலை அடிக்கிறதுனால ஏதோ ஒரு சில களைகள் இருக்குங்க, 25-30 நாள் ஒரு சில களைகள் தட்டுப்படும். அந்த ஒரு சில களைகளை ஆள் பெண்களை விட்டு கை களை எடுத்து விடலாம். கை களை எடுத்த பின்னாடி 35-40 நாள் போது பூ வந்துருங்க, 45 நாளுக்கு காய் எடுக்கலாம். என்னுடைய செடி வந்து கிட்டத்தட்ட இப்ப காய் முடியும் தருவாயில் இருக்கின்றது, கிட்டத்தட்ட 25 பறிப்புகள் பறித்து விட்டாச்சுங்க, செடி வந்து இனி அழியக்கூடிய கண்டிஷனுக்கு வந்தாச்சுங்க.
சரிங்க ஐயா, நம்ம எப்பவுமே பொதுவா களைகள் வெட்டணும் அப்படின்னா ஏதாச்சும் உரம் கொடுக்கறது வழக்கமா இருக்குது, நீங்க வெட்டச்செடிக்கு என்ன உரம் கொடுத்தீங்க, அப்புறம் அரைப்படி காடு நட்டிக்கிறதா சொல்றீங்க, அதாவது 1/2 ஏக்கரா வெண்டை போட்டிருக்கீங்க, முதல் பறிப்புக்கு எவ்வளவு கிலோ வந்துச்சு, அப்புறம் 2வது பறிப்புக்கு எவ்வளவு கிலோ வந்துச்சு, இப்ப கடைசியா பறிக்கக்கூடிய பறிப்பு எவ்வளவு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்ப காய் பறிக்க ஆரம்பிக்கும் போதுங்க 45 நாள் காய் பறிக்க வந்துருங்க, ஆரம்ப காலத்துல 1/2 ஏக்கராங்கிறது கிட்டத்தட்ட 100 கிலோ வருங்க, முதல் நாள் வந்து ஒரு 10 கிலோ காய் தான் வருங்க, அங்கேயோ ஒரு காய் இருக்கலாம், அடுத்த ஒரு நாள் விட்டு ரெண்டாவது நாள் உள்ள எல்லா காயுமே செடிகளுமே காய்ப்பிக்கு வந்துரு. அரை ஏக்கரா போட்டோம்னா 100 கிலோ பறிக்கலாம், கால் ஏக்கராவுக்கு 50 கிலோ உறுதியா பறிக்கலாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவறாமல் காய் பறிக்கலாங்க. உரத்தை பத்தி கேட்டீங்க, உரங்க வந்து நான் இயற்கை உரம் நிறைய போட்டுருவாங்க. தொழு உரம், தோட்டத்தில் நம்ம மாட்டு சாணங்கள், அதனுடைய பண்ணை கழிவுகள், இந்த எருவுகளை இயற்கை உரம் தான் நிறைய போடுறோங்க. ரெண்டாவது, நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடித்த டெக்னாலஜி, நிறைய புதுமையான கண்டுபிடிப்புகள் இருக்குதுங்க, அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இப்போ என்னுடைய பண்ணைகள் வச்சு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விஞ்ஞானிகளும் பேராசிரியர்களும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தோட்டத்தில் IPM இன்டர்கிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெண்டையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்ற ஒரு தலைப்பை வச்சுங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தார்கள். அதில் பக்கத்தில் அங்கு அருகில் உள்ள விவசாயிகளையும் அழைத்து, விஞ்ஞானிகள் இங்கு இருக்கிற படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மாணாக்கியர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு செயல் விளக்கம் மாதிரி டெமோ மாதிரி 2 நாள் போட்டு, செயல் விளக்கம் என்னுடைய பண்ணையில் தயாராக இருந்த செடியை வைத்து செயல் விளக்கம் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இந்தந்த ஸ்டேஜில் இந்தந்த மாதிரி இருக்கு, நல்லா அருமையா விளக்குனாங்க. நிறைய விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதை வந்து இங்க சொல்லணும், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதை பத்தி என்னோட என்ன பலன் அடைந்தேன் அப்படிங்கறது இங்க சொன்னா மத்த விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுவரைக்கும் சொன்னதுலயே ஒரு சில மாற்று நான் செய்துட்டு இருந்ததுக்கும் இப்ப புதுசா இருக்கிறதுக்கும் ஒரு சில நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஆரம்ப காலத்துல நம்ம வெண்டை பண்றதுன்னா உழவை போட்டுருவோம், DAP காம்ப்ளெக்ஸ் யூரியா இந்த மாதிரி ரசாயன உரங்களை போட்டுட்டு பாறை பிடிச்சி உடனே விதைய கொண்டு நட்டிடுவோங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சா களைக்கொல்லி மருந்தால அடிக்க மாட்டோம், புல்லு நிறைய முளைச்சிரு, 3 தண்ணி பாய்ச்சும் போது புல்லு நிறைய முளைச்சிருங்க. ஒரு 15 நாள்ல களை வெட்டணும், களை வெட்டும் போது அந்த செடியினுடைய வீரியம் எல்லாம் வேரெல்லாம் வெட்டுப்பட்டுருங்க, அதனால அதனுடைய பவர் எல்லாம் குறைஞ்சிரு. இப்ப என்னுடைய தோட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்ற முறைகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், உழவு செய்து பார் பிடித்து விதை நடவும் போதே முதல் முதல் விதைக்கு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த விதை நேர்த்தி செய்யும் போது 2 உயிர் மருந்துகள் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடித்துக்கிறாங்க. அதுல ஒன்று வந்து டிரைகோடர்மா விரடி, இன்னொன்று சூடோமோனாஸ் பிளரசஸ். டிரைகோடர்மா விரடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் நன்றாக கலக்கி ஒரு 10 முதல் 20 நிமிடங்கள் உலர வைத்த நிலையில், மீண்டும் சூடோமோனாஸ் 10 கிராம் ஒவ்வொன்றாக கலக்கி நன்றாக உலர வைத்துங்க, ஒரு 4 மணி நேரம் வைத்து 2 மணி நேரம் வச்சிருந்தா போதுங்க, உடனே நடவிறோம். விதை ஒவ்வொரு விதையா நடவி முடித்து விட்டுங்க. மறுபடி களைக்கொலி அடிச்ச பின்னாடி பூச்சி நோய்கள் தாக்காமல் இருக்கணும், எந்த பூச்சியும் நோய்களும் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில புதுமையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து வேப்பம் புண்ணாக்குனுடைய ஒரு மகிமைன்னு சொல்லணும். வேப்பம் புண்ணாக்கு வந்து நீண்ட ஒரு விவசாயிக்கு வந்து அருமையான ஒரு மருந்து, விவசாயிக்கும் அந்த காய சாப்பிடுறவங்களுக்கும் எல்லாருக்குமே விஷமல்லாத ஒரு நன்மை செய்யக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு. அந்த வேப்பம் புண்ணாக்குங்க இப்ப நாம கிட்டத்தட்ட ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரா போடுறோம்னா 1 கிலோ சூடோமோனாஸ், 1 கிலோ டிரைகோடர்மா, கொஞ்சம் அதிகமா போடுவதால் கெடுதல் கிடையாது. ஒரு 25 கிலோ வேப்ப முன்னாக்கு 1/2 ஏக்கரா லேண்டுக்கு 25 லிருந்து 50 கிலோ வரைக்கும் நாம போடலாம், பயன்படுத்தலாம் வேப்ப முன்னாக்கு. அந்த வேப்ப முன்னாக்குல இந்த டிரைகோடர்மா வெரடி 1 கிலோவும் சூடோமோனாஸ் 1 கிலோவையும் நன்றாக கலக்கி, இயற்கை எருவுல கலக்கலாம், இயற்கை எருவு கலக்கிறது வேற, இதுல வந்து ரொம்ப நம்ம இயற்கை எருவு முதலே காட்டுல போட்டுறோம், உழவுக்கு முன்னாடியே போட்டுறதுனால இந்த இதய வேப்ப முன்னாக்கோட கலக்கிங்க. விதை முளைப்பதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 முதல் 5 நாட்களுக்குள்ள மேலாக அந்த விதைகள் நம்ம நட்டி இருக்கும் பகுதியிலேயே மேலாக தூவிட்டு தண்ணி பாய்ச்சி விட்டோம்னால் அந்த கசப்பு, அந்த மருந்து, டிரைகோடர்மாவுடைய சூடோமோனாஸ் சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ள சேரி அந்த விதையினுடைய வேர்களை சுற்றிலும் ஒரு காப்பு போல, வளையம் போல அந்த காப்பாற்றிக் கொள்ளுது. எந்த ஒரு நுண்ணுயிர்களுடைய பாக்டீரியாக்கள் டிசீஸ் எந்த நோயும் அதை அண்டாமல் காப்பாற்றுகிறது. இது போக ஒரு சில ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் கையாளப்படுகின்றது. மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறிகள், மஞ்சள் வண்ண பிளாஸ்டிக் பேப்பர், அதில் வந்து விளக்கு எண்ணெய் அல்லது ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் ஒட்டக்கூடிய பசையுள்ள எண்ணெயை தடவி ஆங்காங்கே ஒரு 1/2 ஏக்கராவுக்கு ஒரு 5, 6, 7, 8 இடங்களில் நிலமட்டத்திலிருந்து ஒரு 1.5 அடி மேம்பாக குச்சிகள் கட்டி நல்லா அந்த பூச்சிகள், அது சின்ன பச்சை தத்து பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் தாய் அந்த பூச்சிகள் இது வர்றது பூராமே அப்படியே வந்து அந்த செடியில ஒட்டிருக்கு, மஞ்சள் வண்ண அட்டையில ஒட்டிருக்க, செடிக்கு போகாது, செடியை தாக்காது, அது இனப்பெருக்கம் அடையாதுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இதுங்க, உடனடியே செய்ய வேண்டியது. நம்ம விதையை நட்டு உடனே அந்த மஞ்சள் வண்ண அட்டைய கட்டிடணுங்க. இந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டுறோம். இந்த ரெண்டுமே முதலாக நம்ம செய்யும் போது மண்ணுல வந்து வீரியத்தை உருவாக்கி விடுகிறோம். ஒன்னு மண்ணுல வீரியத்தை உருவாக்கிறோம், இரண்டாவது வெளியிருந்து வர்ற செடிக்கு வந்து தாக்கக்கூடிய பூச்சிகள் அழிக்கப்படுகின்றதா, இந்த இரண்டு. மூன்றாவது, நம்ம வெண்டைய நிலத்தை சுற்றிலும் மக்காசோளம், மக்காசோளத்தை சுற்றிலும் ஒரு காப்பு பயிராக நடவ வேண்டும். வெளியிருந்து வரக்கூடிய பூச்சிகள், வெண்டையினுடைய காட்டுக்கு வரக்கூடிய பூச்சிகள் மக்காசோள இலைக்கு அருகில் வரும்போதே அதுக்கு பிடிக்காது இந்த வாசம், மக்காசோளத்தினுடைய இலையினுடைய வாடை பிடிக்காதுனால இங்க நமக்கு என்னமோ இல்ல, இது நமக்கு பிடிக்காதுன்றது திரும்பி வெளியே போய்விடும். அங்க வந்து அந்த இனக்கவர்ச்சி போய் கூட பின்னாடி வைக்கலாம். அந்த பூச்சிகள் வந்து அதிகமான பூச்சிகள் உள்ளேயே வராது, அப்படியே வெளியே போறதுனால நமக்கு உள்ள வந்து பூச்சி மருந்துகள் அடிக்கக்கூடிய வேலையே இல்லை. பூச்சி மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கக்கூடிய செலவும் கிடையாது, காய்கறிகளுடைய விஷத்தன்மை அடைவதும் இல்லைங்க.
சந்தோஷங்க ஐயா. நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் சொன்ன கருத்தை பின்பற்றி பூச்சிகள் வராது அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் நாங்கள் கேட்கிறோம், உங்க வெண்டச்செடிக்கு ஏதாச்சும் பூச்சிகள் வந்ததா எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பூச்சிகள் மிக குறைவாகத்தான் வருகின்றத, வராதேன்னு சொல்ல முடியாதுங்க. மிக குறைந்த மருந்து அடிக்க வேண்டிய இருக்குது, மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. இரண்டாவது, அந்த நேரத்தில் பூச்சிகள் வருங்க, ஏதோ தவறி ஒன்று இரண்டு வரும்போது அதைகளை கட்டுப்படுத்துவதற்கு இனக்கவர்ச்சி பொறி, இப்போ அமெரிக்கன் காய்ப்புழு, இலியோட்டிஸ், புள்ளிக்காய்ப்புழு, இந்த மாதிரி புழுக்களுக்கு அதனுடைய இனம் ஆண் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கக்கூடிய ஒரு செப்டா, ஒரு வாசம் வர்ற மாதிரி நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை ஏக்கராவுக்கு நாலு இடத்திலிருந்து ஆறு ஏழு எட்டு இடங்களில் கட்டிவிட்டோம்னா, 50 அடிக்கு ஒன்று இனக்கவர்ச்சி பொறிகளை செப்டாவோட வச்சு கட்டிவிட்டோம்னா, அப்படியே தப்பி தவறி ஒன்று இரண்டு வரும்போதுங்க உள்ள போய் இனப்பெருக்கம் அடையாமல் பூச்சிகளின் பெருக்கமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி போகும்போது நம்மளுக்கு அந்த மருந்துகளே இல்லங்கிற மாதிரி, கிட்டத்தட்ட நான் இந்த பருவத்தில் நடவுனதுக்கு ஒரே ஒரு முறைதான் மருந்து தெளித்தேன். அசுவினி தாக்குதல் இருந்ததனால், பேன் மாதிரி அசுவினி தாக்குதல் இருந்ததனால் ஒரே ஒரு மருந்து இமிடியா குளோரிஃபைடு ஒரே ஒரு மருந்து தான் தெளித்தேன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். 29 பறிப்பு நேற்று வரை பறித்து விட்டேன். ஒரு மருந்தே ஒரு மருந்து அடிச்சுன்னா, ஆனா அந்த காய் சாப்பிடுறவங்களுக்கு எவ்வளவு உண்மையான சத்துள்ள மருந்து, அதுல விஷமில்லாத காய்ங்கிறது எனக்கு தான் தெரியும். இன்றைய காலகட்டத்தில் மருந்தே உணவு, நம்ம மருந்தில்லாத காய்கறிகளை விவசாயி உற்பத்தி பண்ணி நுகர்வோர்களுக்கு தரும்போது அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இது. இத நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
சரியா சொன்னீங்க ஐயா, அருமையான கருத்துக்கள். அப்புறம் நீங்க வந்து வெண்டை பயிரிட்டு இருக்கக்கூடிய காட்டை சுத்தியும் மக்காச்சோளம் பயிரிடலாம், வரப்பு பயிரா அப்படின்னு சொன்னீங்க. அதே சமயத்துல ஒரு சிலர் கம்பு பயிரிட்டு இருக்கிறாங்க, அதுவும் பண்ணலாமா எப்படிங்க?
கம்பு பயிரிட சொல்லி விஞ்ஞானிகளும் நம்ம வல்லுநர்களும் சொல்லுவதில்லை, மக்காசோளம் தான் நாங்க கண்டிப்பா செய்துகிட்டு இருக்கோம்.
சரிங்க ஐயா, நீங்க செடி காய்ப்புக்கு வந்து இப்ப அறுவடை வரைக்கும் 30 பறிப்பு பறிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு பொறுப்புக்கும் எவ்வளவு கிலோ வந்துச்சு? இப்ப மொத்தமா உங்களுக்கு மகசூல் எவ்வளவு வந்துச்சு ஒரு அரை ஏக்கராக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
இப்ப வந்துங்க, ஆரம்ப காலத்திலிருந்து ஓரிரு பறிப்புகள் குறைவாக இருந்தாலும் மூன்றாவது பறிப்பிலிருந்து ஒரு 20 பறிப்புகளுக்கு குறையாமல் ஒவ்வொரு பறிப்புக்கும் 100 கிலோ, அரை ஏக்கராவுக்கு 100 கிலோவுக்கு குறையாமல் வருகின்றது. 3000 கிலோ வருங்க, 30 பறிப்பு வருங்க, அரை ஏக்கராவுக்கு 3000 கிலோ கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு கிலோ வந்து இன்றைய மார்க்கெட் நிலவரம் 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒரு கிலோ காய். அப்ப ஆவராஜா போடும்போதுங்க 16 ரூபா 17 ரூபா போட்டாலுமே 3000 கிலோவுக்கு 17 ரூபா போட்டா 51000 ரூபா 50000 ரூபா மொத்த வருமானம், 50000 ரூபா கிடைக்கும்.
சரிங்க ஐயா, இப்ப பொதுவா விவசாயிகளுக்கு வெண்டைனாலே கொஞ்சம் பயம் இருக்கு, ஏன்னா பொறிக்கறக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கையெல்லாம் அரிப்பெடுத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து கைக்கு அந்த துணியெல்லாம் சுத்திட்டு வெண்டைக்காய் பொறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் பாத்துருக்கிறேன். நீங்க எப்படி வெண்டைக்காய் பொறிச்சிட்டு இருக்கிறீங்க?
இப்ப நாங்க வெண்டைக்காய் பறிக்கிறதுக்குங்க தனியார் கடைகளிலே பூச்சி மருந்துகள் விதைகள் விற்பனை கடைகளிலே விவசாயிகளுடைய விருப்பத்தையே கண்டறிந்து அதுக்கு ஏற்றாற்போல வடிவமைத்து துணிகளிலும் ரப்பர்னாலும் ஆன கையுறைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. நம்ம எது நமக்கு தகுந்தவாறு ஏற்படுகின்றதோ அதை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கி பறிக்கக்கூடிய ஆட்களுக்கும் நாங்களும் உபயோகப்படுத்தி கண்டிப்பாக கையுறை இல்லாமல் வெண்டைக்காய் பறிக்க முடியாதுங்க. அப்படியே ஒரு நாள் பறித்தால் 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வெண்டைக்காய் கையுறை இல்லாமல் பறித்தோம்னால் கைகள் புண்ணாகி ரத்தம் வடிய ஆரம்பித்து விடும். இதை தவிர்க்க வேணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் கையுறை இல்லாமல் வெண்டைக்காய் பறிக்க முடியாதுங்க. வெண்டைக்காய் சாப்பிடுறவங்களுக்கு நல்லது ஒண்ணு, ரெண்டாவது அதை செய்யவே விவசாயிக்கு பணம் வந்து இன்று காய் பறித்தால் நாளைக்கு பணம் இருக்கின்றது ஒரு உறுதியான நம்பிக்கை. இந்த 2 காரணங்களாலும் தான் வெண்டை விவசாயிகள் வெண்டையை பயிரிடுகின்றார்கள். உடனடி பணம், இன்று விதை நட்டினால் 45வது நாள் காய் வந்துவிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுடைய திறமையை பொழுது நன்கு பராமரித்தால் 30 பறிப்பிலிருந்து 40 பறிப்பு 50 பறிப்பு வரைக்கும் காய் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்று நான் 30 வாரங்கள் பறித்தேன் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டார்கள். 30 வாரங்கள் பறித்தேன்.
சரிங்க ஐயா, கைக்கு வரையெல்லாம் போட்டுட்டு துணியெல்லாம் சுத்திட்டு இன்னைக்கு பொறிக்கிறோம், மறுபடியும் காய் எவ்வளவு நாள் கழிச்சு முத்தும், இல்ல முத்துறதுக்கு முன்னால நம்ம எவ்வளவு நாளுக்குள்ள பறிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
காரணத்து கொண்டும் வெண்டையினுடைய வளர்ச்சி நன்கு தண்ணீர் பாய்த்து நன்றாக பராமரித்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் நீர் நிர்வாகம் உர நிர்வாகம் நன்றாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவறாமல் பறிக்க வேண்டும். கரெக்டாக அந்த இளங்காய்களை பறித்துக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தரமான காய்களை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். காலை நேரங்களில் பறிக்கலாம் அல்லது மாலை நேரங்களில் பறிக்கலாம். காலை நேரங்களில் பறித்தால் மதியம் விற்பனை செய்யலாம். சாயங்காலம் 5 மணி 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் பறித்தால் மறுநாள் காலையில் 4 மணிக்கு விற்பனை செய்துவிடலாம்.
அருமையா சொன்னீங்க ஐயா. அப்புறமா புழு ஓட்ட போடாத காயும் மருந்து படாத காயும் வந்து மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு பெற்றிருக்கும், நீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய காய்க்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு?
புழு ஓட்ட போடாதது பாக்கறக்கு நல்லா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில நுகர்வோர்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கப்பட்டுள்ளதா விஷமுள்ள காயா என்பது ஆராய்ந்து பார்ப்பதில்லை. பார்ப்பதற்கு நல்லா இருக்கணும், நல்ல கலரா இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது வளையாமல் இருக்கணும், முற்றாமல் இருக்கணும், ஒடித்தால் ஒடியணும். இந்த 3 முக்கியத்துவத்தை வைத்துதான் காய்களை வீட்டுக்கு எடுப்பார்கள். அதில் நாம காய் பறிக்கும் போது பறித்த முன்னாடி ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் வளைந்திருக்கும் அந்த மாதிரி காய்களை மட்டும் நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம். அப்புறப்படுத்தி விடும்போதால் நல்ல தரமான காய்கள் பார்ப்பதற்கும் நல்லா இருக்கும் சாப்பிடுவதற்கும் நல்லா இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டா எடுக்கும்போது காய்கள் முற்றாமலும் இருக்கும், தரமான காய்கள் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. மார்க்கெட்ல விற்பனைக்கு ப்ராப்ளம் இல்ல, விற்பனைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.
சரியா சொன்னீங்க ஐயா. இப்ப நீங்க உற்பத்தி செய்யப்பட்ட காய்களை நீங்களா கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு விற்பீங்களா, இல்ல வியாபாரிகள் தோட்டம் தேடி வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா?
நான் என்னுடைய தோட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய வெண்டைக்காயிலிருந்து எந்த காய்களும் எங்களுக்கு அருகாமையில் உள்ள மேட்டுப்பாளையம் மார்க்கெட்ல பொது விற்பனை இருக்குதுங்க. நான் வந்து எடை மூலமாக விற்பனை செய்கின்றேன், இடைத்தரகர்கள் கிடையாது. நேரடியாக ஊட்டி வியாபாரிக்கு மொத்தமாக எடை போட்டு எத்தனை கிலோ வருதோ அந்த மாதிரி நிலவரத்தை வச்சுங்க. 15 ரூபாயிலிருந்து தினசரி நிலவரத்தை பொறுத்து 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் 22 ரூபாய் வரைக்கும், அதிகபட்சம் 22 ரூபாய். சில சமயங்களில் விலை வீழ்ச்சி அடைந்தால் 7 ரூபாய் 6 ரூபாயும் கூட கிடைக்கும். இதுவும் ஒரு சில சமயங்கள் அந்த மாதிரி விலை வீழ்ச்சி அடையும், அந்த சமயங்களில் நஷ்டம் போல தெரியும். இருந்தாலும் ஆவரேஜ் சில சமயங்கள் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய், இப்பத்த நிலவரம் 15 ரூபாயிலிருந்து 17 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுனால மார்க்கெட்ல நேரடியாக வியாபாரியிடம் விற்று விடுகிறேன்.
சரிங்க ஐயா, நீங்க இதுவரைக்கும் 500 வட்டம் பொகலூர்ல இருந்து வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலியில பதிவு செஞ்சதுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதுவரை வெண்டை சாகுபடியில் தான் பின்பற்றி வரும் புதிய முறை குறித்து அன்னூர் வட்டாரம் சொக்கட்டாம்பள்ளியைச் சேர்ந்த சி துரைசாமி அவர்கள் கூற கேட்டோம். நேயர்களே, உங்களுக்கும் இதுபோன்ற வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தால் அதை உங்களது சக விவசாயிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 105.